அப்ளமனும் கொடுத்தி உத்தமனும் தருணீர்வி உறுதியாக தள்ளறி அன்படும் தொடர்புட்டி இடப்படுத்தி தருகன் பாச கள்ளவனை பசுபோத கவடமிடுகளின் துண்டு கருணையினும் வள்ளமதம் பொழி சித்தி வள்ளத்தை நினைந்து ஒருவன் நிகழ்த்திருப்பான். குழியகோன் வெக்கொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டன் பதம் போற்றி ஊழிமலி திருவாதமுரர் திருத்தாள் போற்றி தொல்லையில் பிறவி சூடும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதை எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதபூரிப்போன் திருவாசகம் என்னும் தேன் ஏகம்பத்துறை போற்றி அண்ணா
குடியிருக்கக்கூடிய அடியார்கள் கூட்டமாக அவங்களுடைய பொன்னார்த்தருடைய அடியாருடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விழாவானது மகான் ஸ்ரீ ஒடுக்கத்தூர் சாமியுடைய திருமணத்திலே 53வது ஆண்டு எல்லாம் வல்ல ஆடல் வல்லானுடைய திருவருளினாலும் மணிவாசக பெருமானுடைய குருவருளினாலும் சிறும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே திருப்பள்ளி எழுச்சி என்ற பகுதியிலே இன்றைய தினம் 2வது திருப்பாடலை சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கிறது. திருவாசகம் பல பல சிறப்புகளை உடையது என்பதாக நாம் பார்த்தோம். அதிலே ஒரு மிகப்பெரிய இலக்கிய நிலையிலே ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் உலக அளவிலே திருவாசகம் எந்த அளவிலே அது போற்றப்படுகின்றது, நாம் நமக்கு உரிய நூல்கள் என்பதாக நமக்கு வைத்திருக்கக்கூடிய நூல்களை வைத்து மட்டுமல்லாமல் உலகத்திலே மூலையிலே எந்த எந்த நூல்கள் விளங்கினாலும் இலக்கிய நூல்கள் விளங்கினாலும் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு விளங்குகின்ற சிறப்பினை உடையது திருவாசகம் என்பதை ஒரு இலக்கியத்தை ஆராய்ச்சி செய்து மேலை நாடுகளிலே பல பல புத்தகங்கள் வெளியிட்டு இருக்கின்றன. அப்படி இலக்கியத்திலே தெய்வீக நலம் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வீக நலமானது அது வர வேண்டும் என்பதாக சொன்னால் இந்த தெய்வீக நலம் என்பது ஊற்றாக ஒரு நூலிலே இருந்து நமக்கு கிடைக்கும். அந்த ஊற்று வருவதற்கு அடிப்படையான 4 ஊற்றுகள் அமைந்திருக்கின்றன என்பதாக அமைந்திருக்கிறார்கள். ப்ரொஃபசர் லாங்கினஸ் என்று சொல்லக்கூடியவர் அவருடைய நூலிலே இலக்கியத்தை பற்றி அற்புதமாக குறிப்பிட்டிருக்கின்ற அந்த பகுதியை மட்டும் அடியேன் படிக்கின்றேன். The sublime rises from 5 fountains. 5 வகையான ஊற்றுகளிலே இருந்து இந்த தெய்வீக நலம் என்ற ஊற்றானது வெளிப்படுகின்றது. The first and most important is the firm grasp of ideas. முதலிலே ஒரு தெய்வீக நலத்தினுடைய அந்த ஊற்று வெளிப்படுவதற்கு முதல் ஊற்றாக அமைவது, மிக மிக முக்கியமான நிலையாக அமைவது கருத்துக்களை தெளிவுற அமைத்து அறுதியிட்டு கூறும் முறை. அதுதான் ஒரு நூலினுடைய முதல் ஊற்றாக விளங்குவது. எந்த கருத்தினை இந்த நூலானது சொல்ல வருகின்றது, அந்த கருத்துக்களை அறுதியிட்டு அதை காட்டுவது முதல் ஊற்றாக அமைவது. The second is vigorous and inspired emotion. இரண்டாவது உள்ளே எழுகின்ற அந்த உணர்ச்சி, இந்த உணர்ச்சியை வெளிக்காட்டுவது அந்த நூல். ஒரு ஆசிரியருடைய உணர்ச்சியை வெளிக்காட்டுவதாக அமைந்திருக்கும். இந்த முதலிலே சொன்ன அந்த கருத்துக்களை தெளிவுற, எந்த கருத்தை இது விளக்க வந்தது என்பதை தெளிவுற அடுக்கி அந்த கருத்தை அதிலே அமைத்தும் உள்ளுக்குள்ளே இருந்து எழுகின்ற அந்த உணர்ச்சியினை அதனோடு சேர்த்தும் கொடுக்கின்ற இந்த இரண்டு ஊற்றுக்கள் மிக மிக முக்கியமான ஊற்று. These two constituents, poetic excellence are the most inborn என்பதாக சொல்லும். இந்த இரண்டும் வெளியில இருந்து வருவது அல்ல. அதாவது கருத்துக்களை தெளிவுற அமைத்து அறுதியிட்டு கூறும் முறைமையும் தானாகவே அந்த உணர்ச்சி என்று சொல்லக்கூடிய த விக்ரஸ் எமோஷன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அது வெளிப்படுகின்ற முறையும் இரண்டும் இட் இஸ் இன்பான். அது கருவிலேயே அமைந்திருக்கக்கூடிய தன்மையாக அமைந்திருக்க வேண்டும். ஒரு ஆசிரியருக்கு கருவிலேயே அமைந்திருக்கும். அது எந்த முயற்சி செஞ்சும் கலையினாலும் வரக்கூடியது அல்ல. அப்படி இந்த இரண்டும், தீஸ் டூ கான்ஸ்டிடியூன்ஸ் ஆஃப் பொயட்டிக் எக்ஸலன்ஸ் ஆர் ஃபார் தி மோஸ்ட் இன்பான் என்பதாக சொன்னார். மூன்றாவதாக வருகின்ற இந்த ஊற்று, தி அதர் டூ கம் ஃப்ரம் ஆர்ட், கலை என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருந்து மீதி இரண்டு ஊற்றுகள் வெளிப்படுகின்றன. The third is the formation of figures, of which there are two kinds, those of ideas and those of words. அர்ப்பணைகள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்த மூன்றாவது ஊற்று அமைந்து வெளிப்படுத்துகின்றன. அது சொற்களையும் கருத்துக்களையும் அமைக்கின்ற அந்த முறைமை என்பதாக அமைத்து மூன்றாவது ஊற்றானது அமைந்திருக்கின்றன. The next is which has its parts of choice of words, figurative individual diction என்பதாக சொல்லி இந்த மூன்றாவது ஊற்று என்று சொல்லக்கூடிய மூன்றாவது ஊற்று சொற்களையும் கருத்துக்களையும் அமைத்து நான்காவது ஊற்றானது சொற்களை தேர்ந்தெடுத்து அமைக்கும் நிலையும், கருத்துக்களை கவர்ச்சியோடு அது அமைக்கும் நிலையும் நான்காவது ஊற்றாக இருந்தால் ஐந்தாவது ஊற்றாக விளங்குகின்ற அந்த தெய்வீக நலம் என்று சொல்லக்கூடிய The fountain rises. The sublime rises from five fountains என்பதாக சொல்லி the professor of Longinus என்று சொல்லக்கூடிய அவர் தன்னுடைய ஆராய்ச்சியிலே அமைத்திருக்கக்கூடிய அந்த முறையிலே திருவாசகம் என்ற அந்த திருவாசகத்திலே இந்த ஐந்து ஊற்றுகளும் மேலோங்கி நிற்கின்ற அந்த தன்மையை பார்க்கின்ற பொழுது உலக அளவிலே நாம் திருவாசகம் என்று சொல்லக்கூடிய இந்த திருவாசகத்தை நமக்கு மட்டும் உரிய நூலாக என்பதாக மட்டும் அமைக்காமல் இந்த திருவாசகம் என்பது உலகத்திற்கே பொதுவாக விளங்கக்கூடிய வாசகமாக அது விளங்குகின்றது என்பதை நாம் மீண்டும் மீண்டும் உணர்ந்து உணர்ந்து திருவாசகத்தை போற்ற வேண்டும் என்பதாக அமைத்துக் கொண்டு திருப்பி பண்ண படிக்கிறேன். அறுதியிட்டு சொல்லுதல், அப்புறம் வந்து மிக்க உணர்ச்சியை வெளிப்படுத்துதல், மூன்றாவது வந்து The third is the formation of figures, of which there are two kinds, those of words and ideas. Those of words and ideas. அது வந்து மூன்றாவது. நான்காவது மொழி நடை, the diction என்று சொல்லக்கூடிய the choice of words and figurative individual diction என்பதாக மொழி நடை என்பதும் கருத்துக்களை சொல்லி அமைக்கின்ற அந்த முறை நான்காவது ஒன்று. ஐந்தாவது the sublime. ஆக இந்த அடிப்படையிலே திருவாசகம் என்று சொல்லக்கூடிய திருவாசகம் ஐந்து ஊற்றுகளை உடைய ஒரு அற்புதமான நூல் என்பதாக நாம் அமைத்துக் கொள்வோம். ஆங்கிலத்திலே மூன்று வார்த்தைகள் மிக முக்கியமாக திருவாசகத்தோடு நாம் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டிய மூன்று சொற்கள். முதல்ல ஜாய் என்று சொல்லக்கூடிய சொல். இந்த ஜாய் என்பதாக சொல்லக்கூடியது அது மகிழ்ச்சி என்பதாக குறிப்பிடுகின்ற ஒரு ஜாய் என்பது மகிழ்ச்சி தான். ஆனால் ஜாய் என்று சொல்லக்கூடிய மகிழ்ச்சி என்பது அது தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு உரிய மகிழ்ச்சியாக அமையும். நீங்க மட்டும் அனுபவித்தால் அதற்கு பேர் ஜாய். அதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்பதாக சொன்னால் ஒரு குழவி, இந்த குழவி வந்து அதனுடைய தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஓட்டுச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான். அது ரத்தத்தை உறிஞ்சுகின்ற பொழுது அதற்கு மகிழ்ச்சியாக இருக்கும், ஆனா இன்னொருவருக்கு அது துன்பமாக இருக்கும். ஆக நாம் நம்முடைய மகிழ்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதாக சொன்னால் இட் சுட் நாட் பி அ ஜாய். நமக்கு வந்து மகிழ்ச்சி என்பது நாம் நமக்கு உரிய நிலையிலே செல்ஃப் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே நாம் மட்டும் அனுபவிக்கின்ற அந்த அனுபவத்திற்கு ஜாய் என்பதாக சொல்வார். இரண்டாவது இந்த பிளஷர் என்பதாக சொல்லக்கூடிய இரண்டாவது சொல் மிக முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிளஷர், இந்த பிளஷர் என்று சொல்லக்கூடியது ஒருவர் ஒரே நேரத்திலே பலருக்கும் அந்த ஆனந்தத்தை கொடுத்தல். ஒருவர் உட்கார்ந்திருப்பார், ஆனால் அவராலே பலருக்கும் ஆனந்தமாக இருப்பார்கள். அது பிளஷர் என்பதாக. இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்பதாக சொன்னால் ஒரு கச்சேரி, கச்சேரியில ஒருவர் அற்புதமாக பாடுவார். பாடுகின்ற பொழுது அவருக்கும் இன்பம், கேட்கிற அத்தனை பேருக்கும் இன்பம். அனுபவத்தை அனுபவித்து அப்படி ஒரே நேரத்திலே அப்படி பல பேரும் அப்படி உட்கார்ந்து கொண்டு அந்த அனுபவத்தை அனுபவிக்கின்ற பொழுது இட் இஸ் அ பிளஷர். ஜாய் என்பதற்கும் பிளஷர் என்பதற்கும் இது வேறுபாடு. இது ரெண்டும் நம்ம பயன்படுத்துகின்ற பொழுது இந்த வேறுபாட்டை உணர வேண்டும். ஜாய் அண்ட் பிளஷர். ஆனா மூன்றாவது ஒன்று உண்டு, இதற்கு பிளிஸ் என்று பெயர். இந்த பிளிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பிளிஸ் என்பது ஜாய் என்பதையும் கடந்து, பிளஷர் என்பதையும் கடந்து, நான் மட்டும் அனுபவிக்கின்ற நிலை என்பதை கடந்து, நான் பலரையும் அனுபவிக்கின்ற நிலை என்பதை கடந்து, முடிவிலா பேரானந்தம் என்கின்ற அந்த ஒன்றை கொடுக்க வல்ல ஒரு பொருள் சிவம் மட்டுமே என்பதாக அமைக்கின்றன. இந்த அருளை வழங்குவதற்கு உரிய தகுதி உடையவர் ஒரே நேரத்திலே எல்லோருக்கும் அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதாக நிற்கின்ற நிலை பிளிஸ் என்பதாக சொல்ற அந்த முடிவிலா பேரானந்தம். அந்த ஆனந்தத்திற்கு இதுதான் ஆரம்பம், இதுதான் முடிவு என்பது அல்ல. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்பதாக சொல்லுகின்ற அளவிற்கு இந்த பேரானந்தம் விரிந்து 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 செல்லுகின்ற ஒரு அற்புதமான நிலை. இதை வள்ளல் பெருமான் தன்னுடைய இங்கித மாலை என்று சொல்லக்கூடிய இங்கித மாலையிலே இந்த பிளிஸ் என்பதுதான் இங்கிதம் என்பதாக வள்ளல் பெருமான் மிக அற்புதமாக அமைக்கின்றார். அப்படி இந்த இங்கிதம் என்று சொல்லக்கூடியது, இங்கு இதம் என்று சொல்லக்கூடிய இந்த இதம் என்பதுதான் இந்த பிளிஸ். அப்படி இந்த திருவாசகம் என்கின்ற திருவாசகத்தின் மூலமாக முடிவிலா பேரானந்தம் இந்த உயிர்கள் எல்லாம் பெற வேண்டும் என்பதாக மணிவாசக பெருமான் அருள் செய்த முடிவிலா பேரானந்த நிலை இந்த திருவாசகம் என்று சொல்லக்கூடிய அந்த பிளிஸ். அப்படி இந்த திருவாசகத்திலே மணிவாசக பெருமான் இந்த இரண்டாவது திருப்பாடலிலே மிக அற்புதமாக அவர் குறிப்பிடுகின்ற செய்திகள் பல உண்டு. அதிலே ஒரு சில செய்திகள் நாம் இன்றைய தினம் சிந்திக்கலாம் என்பதாக இருக்கிறோம். இரண்டாவது திருப்பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடி தொடங்குவோம். அந்த திருப்பாடலை சான்றோர்கள் அந்த திருப்பாடலை யாரை எடுத்துக்கொண்டாலும் சரி, திருவாசகத்திற்குரிய கருவாக இருக்கக்கூடிய பாடல் என்பதிலே எந்த விதமான வேறுபாடும் இல்லை. உரையாசிரியர்கள் எத்தனையோ பேர் திருவாசகத்திற்கு மட்டும் உரை என்பதாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் பல பல உரைகள் திருவாசகத்துக்கு உரையே இல்லாமல் இருந்தது. திருவாசகத்திற்கு உரையே கிடையாது. ஒரு காலகட்டத்திலே திருவாசகம் என்பதை உரை எழுதக்கூடாது, திருவாசகம் என்பதை அதனுடைய உரையை சொல்லக்கூடாது என்கின்ற ஒரு கட்டுப்பாடுகள் எல்லாம் இருந்தது நம்முடைய சமயத்தில். ஆனால் எல்லோருடைய கையிலேயும் திருவாசகம் இப்பொழுது தவழ்ந்து எல்லோரும் நாம் திருவாசகத்தை அதை பாடுகின்ற அதனை பொருளை கேட்கின்ற அளவிற்கு எம்பெருமான் திருவருள் கருணை புரிந்தது. ஆனால் இந்த திருவாசகத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த திருவாசகத்திலே பல பல பொருள்கள் பல பல விதமாக அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உரிய அந்த ஒரு அறிவு எல்லை என்பதாக சொல்வார்கள். எவ்வாறு காண்பான் அறிவு அது அவ்வாறு விளங்கும் என்பதாக சொல்லுவார் திருமூலப்பெருமான். ஒருவர் ஒரு பாடலை பார்க்கின்ற பொழுது எவ்வாறு அவருக்குடைய அறிவினுடைய எல்லை என்பதாக சொல்லக்கூடிய நிலை என்பதாக சொன்னால் உள்ளுக்குள்ளே இருந்து பெருமான் உணர்த்துவார். அப்படி உணர்த்துகின்ற நிலையிலே எந்த அளவிற்கு அது செல்லுகின்றது என்பதாக வைத்து அவரவர்கள் நிலையிலே அந்த உரைகளானது பல உரைகள் வந்திருக்கின்றன. ஆனால் பல உரைகளிலேயும் நீங்கள் பார்த்தீர்கள் என்பதாக சொன்னால், ஒன்று மட்டும் அவர்கள் அமைத்துக் கொண்டது இந்த கோயில் திருப்பதிகம் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதிகத்தினுடைய ஏழாவது திருப்பாடல். எல்லா சான்றோர்களாலும் அது திருவாசகத்தின் கருவாகிய திருப்பாடல். 22:7 பாடல்கள்.
திருமுருகாற்றுப்படையினுடைய தொடக்க மூன்று வரிகள்.
இந்த வழிபாடு என்பது, அதனாலேதான் இந்த சூரியனுடைய அந்த செங்கதிர் வழிபாடு, அருணோதயம் என்று சொல்லக்கூடிய அந்த செந்நிறமானது பெருமானுடைய அந்த செந்நிற மேனி. அந்த மேனியினுடைய தன்மையை இந்த இயற்கையோடு ஒட்டி நம்முடைய சைவம் அமைந்திருக்கிறது என்பதை காட்டுகின்ற ஒரு அற்புத ஒரு நிலைதான். அருணன் என்று சொல்லக்கூடிய இந்த அருணனானவன் தோன்றுவதும், அவனுக்கு 7 குதிரைகள் பூட்டப்பட்ட அந்த தேரிலே அவன் வருவதாகவும் புராணம் கூறுவது. 7 குதிரை என்பது நம்முடைய சூரியனுடைய ஒளியை பிரிக்கின்ற பொழுது அது 7 நிற வண்ணங்களாக பிரியும். 7 வண்ணங்களை ஒன்றாக சேர்த்தீங்கன்னா அது வந்து கலர்லெஸ் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அது சூரியனுடைய ஒளி என்று சொல்லக்கூடிய நிலையாக அமையும். ஆகவேதான் வான வில்லானது அது நீர் திவளையிலே அது பட்டு ரிஃப்ளக்ஷன் என்று சொல்லக்கூடிய அது ஆகின்ற பொழுது, மேகம் என்பது மேகத்திலே இருக்கக்கூடிய நீர் திவளைகள் அவை ஒவ்வொன்றும் பிரிசம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே அவை அத்தனையும் நிற்க, சூரியனுடைய ஒளி அதிலே பட்டு அது பிரதிபலிக்கின்ற பொழுது 7 வண்ணங்களாக அது பிரியும். அப்படி 7 வண்ணங்களாக அது பிரிகின்ற அந்த காட்சியானது சூரியன் என்று சொல்லக்கூடிய இந்த சூரியனுடைக்கு 7 வண்ணங்கள் அமைந்திருக்கின்றன என்பதாக அந்த நிலையிலேயே அந்த காலத்திலேயே புராணங்கள் செய்திகளிலே சொல்லுகின்ற பொழுது, அருணன் என்பவனை தேர்ப்பாகனாகவும் அவனுக்கு பூட்டிய குதிரைகள் 7 என்பதாகவும் மிக அற்புதமாக இந்த கருத்தினை நம்முடைய சான்றோர்கள் அமைத்த அந்த செய்தி, அருணன் இந்திரன் திசையில் போய் அணுகினன். இப்ப அந்த சூரியனாகிய அந்த அருணனுக்கு கால்கள் இல்லை என்பதும் புராணங்கள் கூறுகின்ற செய்தி. அந்த அருணனுக்கு கால்கள் கிடையாது, அவன் முடமாக இருக்கக்கூடியவன் என்பதும் புராணத்தினுடைய செய்தியாக அமைந்தது. இந்திரன் திசை என்பதாக சொல்லுகின்ற போது அது கிழக்கு திசைக்கு இந்திரன் திசை என்பதாக சொல்லுவார்கள். அது கிழக்கிலே சூரியன் உதிக்கின்ற அந்த செய்தியை சொல்ல வருகின்ற பொழுது கிழக்கு என்பதாக சொல்லாமல் மணிவாசக பெருமான் இந்திரன் என்பதாக இந்திரனுடைய திசையாக அது விளங்குகின்ற காரணத்தினாலே அந்த திசையினை இந்திரன் திசை என்பதாக சொல்லி, அருணன் இந்திரன் திசை போய் அணுகினன் இருள் போய் அகன்றது. அப்ப இதே அந்த ஒளி தோற்றம் நிகழ்ந்ததுன்னு சொன்னாலே அந்த இருளானது அது போய்விட்டது என்பதாகிய நிலை. அந்த இருள் சென்ற அந்த நிலை அறியாமை நீக்கமும் அறிவு விளக்கமும் ஆகிய உதயம் என்னிடத்திலே தோன்றியது. உதயம் என்பது தோன்றுவது. அப்படி தோன்றுகின்ற நிலையிலே இந்த சூரியனுடைய அந்த உதயம் என்பதாக சொல்லுவது இருள் போன நிலை என்பது அறியாமை அகற்றியும் அறிவு விளக்கமும் தோன்றுகின்ற நிலை. இன்னொரு முக்கிய குறிப்பு அதிலே இருள் போய் அகன்றது என்பதாக சொல்லி அதிலே சொல்லுவார், உதயத்து உதயம் நின் மலத்திரு முகத்தின் என்பதாக, உதயம் என்ற சொல்ல எங்க கொண்டு போய் சேர்க்கணும் என்பதாக சொன்னால் இருள் போய் உதயம் அகன்றது என்பதாக அந்த இடத்திலே அப்படி சேர்க்க வேண்டும். இருள் போனது உதயம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளியானது அகன்றது என்பதாக சொன்னால் அது உடல் முழுவதும் பரவியது, அகன்றது. அகன்றது என்ற சொல் எல்லா இடத்திலேயும் பரவுதல். சூரியனுடைய அந்த ஒளி தோன்றுகின்ற பொழுது இருள் போய் உதயம் அகன்றது. ஆக உதயம் என்று சொல்லக்கூடிய இந்த உதயமாக நிற்கக்கூடிய இந்த சூரியனுடைய அந்த ஒளியானது எல்லா இடங்களிலேயும் போய் சேர்ந்தது என்பதாக சொல்லி, அந்த சூரியன் யார் என்பதாக சொன்னால் அதுதான் இந்த கோயில் திருப்பதிகத்திலே சொல்லுகின்றார், இன்று எனக்கு அருளி இருள் கடிந்திட்டு என் உள்ளத்தே எழுகின்ற ஞாயிறு. அப்ப ஞாயிறு என்ற இந்த ஞாயிறானது எது என்பதாக சொன்னால், இன்று எனக்கு அருளி இருள் கடிந்திட்டு என் உள்ளத்தை எழுகின்ற சிவசூரியன் என்று சொல்லக்கூடிய அந்த சிவசூரியனை இங்கே குறிப்பிடுகின்றார். யோகம் என்கின்ற நிலையிலே திருவாசகத்தை ஒரு திருவாசகத்தினுடைய 4 அகவல்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 4 அகவல்களையும், திருவாசகம் என்பது சிவராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே திருவாசகத்திலே எப்படி இந்த திருவாசகமானது யோகத்தை பற்றி சொல்லுகின்றது என்பதை ரத்தினசபாபதி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சான்றோர் திருமந்திரத்தை யோக அடிப்படையிலே பயின்று 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 அவர் யார் அவரிடத்துல முன்னே சென்றாலும் போதுமா, கொஞ்சம் ஒரு ரெண்டே நிமிடத்திலே அவர்களுக்கு அந்த குண்டலினி சக்தி என்பதை எழுப்பி அவர்களுக்கு அந்த நிலையை தருகின்ற தீட்சை தருகின்ற அளவிற்கு முழங்கிய அவர் முதல் நான்கு அகவல்களுக்கு மிக அற்புதமாக சிவராஜ யோக விளக்கம், திருவாசகம் என்கின்ற சிவராஜ யோக விளக்கம் என்பதாக அமைத்திருப்பார். இது அவர் எழுதுகின்ற பொழுது ஒரு முன்னுரையிலே அவர் குறிப்பிடுவார், இந்த நூலானது தொடக்க நிலையிலே இருப்பவர்கள் தயவு செய்து இந்த நூலினை படிக்க வேண்டாம். ஏன் என்பதாக சொன்னால், கொஞ்ச நஞ்சம் இருந்த ஈஸ்வர பக்தியும் இந்த நூலை படிப்பதனால் உங்களுக்கு சென்றுவிடும். ஆகவே தொடக்க நிலையில் இருப்பவர்கள் இந்த நூலை படிக்க வேண்டாம் என்பதாக அவரே அதிலே ஒரு இது கேட்டுக்கொண்டு தொடங்குவார் அந்த நூலை. அப்படி அந்த நூல் மிக மிக ஆழமான அந்த செய்திகளாக இருக்கக்கூடிய அந்த உள்ளத்திலே எழுகின்ற அந்த சூரியனை பற்றி விளக்கும் ஒரு நிலை. ஒவ்வொரு இடத்திலேயும் திருமந்திரம் அங்கே மிளிரணும். அந்த திருமந்திரத்தை திருவாசகத்தையும் இணைத்து 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 அந்த பகுதியிலே அற்புதமாக விளங்கி இருப்பார். அதிலே இந்த திருப்பாடல் என்று சொல்லக்கூடியது இந்த உள்ளத்தில் எழுகின்ற அந்த ஞாயிறை பற்றி மிக அற்புதமாக மணிவாசக பெருமான், இன்றனுக்கு அருளி இருள்களின் திட்டு என் உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே ஒன்று, நின்றனின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலால் பிரிது மற்ற இன்மை என்பதாக சொல்லி உள்ளத்து எழுகின்ற ஞாயிறு என்பதாக குறிப்பிட்டு, இருள் போய் அகன்றது இருள் போய் உதயம் அகன்றது என்பதாக அதை எடுத்துக்கொண்டு, இந்த இருளானது நீங்கி இருள் என்கின்ற மறைப்பு, இருள் என்பது வேறொன்றுமல்ல, அது மறைப்பு என்பதை இருள் என்பதாக குறிப்பிடுவார்கள். அது போனது, இங்கே ஒளியானது முழுமையாக நிறைந்தது. உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர் மற்ற மலர மற்ற அண்ணல் அங்கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன என்பதாக சொல்லி இரண்டாவது நிலையிலே சொல்லுவார். சூரியனை இங்கே இரண்டு நிலைகளிலே மணிவாசக பெருமான் காட்டுகின்றார். ஒன்று முகத்திலே இருக்கக்கூடிய முகத்தின் சூரியன், இன்னொன்று கருணையின் சூரியன். முகத்திலே இருக்கின்ற இந்த சூரியன் எழ எழ கருணையின் சூரியன் அங்கே எழுந்தது என்பதாக சொல்லுகின்ற நிலை. சூரியன் ஆகிய அது இரண்டு நிலைகளிலே மணிவாசக பெருமானுடைய அந்த நயம் என்ன என்பதாக சொன்னால், சிவபெருமானுடைய முகமாகிய சூரியன், சிவபெருமானுடைய முகமாகிய சூரியன், சிவபெருமானுடைய கருணை என்று சொல்லக்கூடிய கருணையாகிய சூரியன், இந்த இரண்டு நிலைகளை வைத்து சொல்லுகின்ற போது சூரியன் எழுகின்ற பொழுது மலர் தாமரை மலர் விரியும். அப்படி சூரியன் எழுகின்ற பொழுது தாமரை மலரானது விரிந்தவுடன் வண்டுகள் எல்லாம் அந்த தாமரையிலே போய் அந்த மலரிலே இருக்கக்கூடிய தேனினை உண்ணுகின்றன. அந்த தேனினை உண்ண போகும் முன்னே அவையெல்லாம் அந்த வண்டுகள் கூட்டம் கூட்டமாக செல்லுகின்ற அந்த நிலை, அந்த கூட்டமாக இருக்கக்கூடிய வண்டுகள் அனைத்தும் ஒளித்து ஆரவாரம் செய்து கொண்டு அந்த பூக்களை நோக்கி, எப்பொழுது உதய சூரியன் எழுந்த உடனேயே தாமரை மலர்கின்றன, வண்டுகள் ஆகிய கூட்டங்கள் போய் அந்த தாமரை மலரில் இருக்கக்கூடிய தேனை உண்ண கூட்டமாக செல்லுகின்றன என்ற செய்தியை சொல்ல வருகின்ற மணிவாசக பெருமான், இதிலே முகம் என்கின்ற அந்த சூரியன் சிவபெருமானுடைய அந்த சூரியன் எழ அவருடைய கண்களாகிய தாமரை, சிவபெருமானுடைய கண்களாகிய தாமரை அம் கண்ணாம் மலர் மலர மற்ற அண்ணல் அங்கண்ணாம், அவருடைய அந்த கண்ணாகிய தாமரை மலர்ந்தது, வண்டுகளாகிய இந்த வண்டுகள் அத்துணையும் போய் அந்த தாமரையை நாடி போகின்றது என்று சொல்லக்கூடிய இந்த வண்டுகள் என்றது அடியார்கள் கூட்டம். அப்படி வெளியிலே பார்க்கின்றோம் நாம், சூரியன் தோன்றுகின்றது மலர் மலர்கின்றது வண்டுகள் வந்து உண்ணுகின்றன. ஆனால் இதை அப்படியே அருள் நிகழ்ச்சியிலே வைத்து காண வேண்டும், இது உள்ளத்திலே நிகழ்கின்ற நிகழ்ச்சியாக வைத்து காண வேண்டும் என்பதாக திருப்பள்ளி எழுச்சி காலத்திலே இது நிகழ்ந்த அந்த செய்தியை வெளியிலே நிகழும் செய்தியை உள்ளத்திலே வைத்து வாங்குகின்ற அந்த நிலையாக கருணையின் சூரியன் எழ பெருமானுடைய அம்கண்ணாம் அந்த தாமரை என்று சொல்லக்கூடிய தாமரையானது மலர, திரள் நிறை அறுபதம் என்று சொல்லக்கூடிய அடியார்கள் திருக்கூட்டம் போய் அந்த வண்டு என்று சொல்லக்கூடிய அவர்கள் போய் அந்த மலரிலே இருக்கக்கூடிய தேனினை உண்ணுவதற்காக செல்லுகின்ற அந்த காட்சியை உதயம் நின் திரு மலத்திரு முகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர மற்ற அண்ணல் அங்கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரள என்பதாக சொல்லுவார். இதுல இன்னொரு முக்கியமான செய்தி என்ன என்பதாக சொல்லுகின்ற பொழுது, இந்த தாமரை மலர்கின்றன, சூரியனுடைய ஒளி தோன்றியது, தாமரை மலர்கின்றது. அப்படி மலர்கின்ற பொழுது இந்த வண்டுகள் என்று சொல்லக்கூடிய இந்த வண்டுகளை அது போய் பெருமானுடைய அந்த தேனை உண்ண போகின்ற அந்த வண்டுகள், இந்த வண்டுகளை பற்றிய ஒரு முக்கியமான செய்தி என்ன என்பதாக சொன்னால், சூரியனுடைய ஒளி என்று சொல்லக்கூடிய அந்த ஒளியானது அது மிக அது வெப்பத்தோடு கலந்து வருகின்ற ஒளி. அது மட்டுமல்லாமல் அந்த ஒளியானது மிகுந்த அந்த அலைவரிசை உடைய ஒளியாக இருக்கும். அந்த ஒளியினுடைய தன்மை எப்படி இருக்கும் என்பதாக சொன்னால், நேராக அந்த ஒளியினை நாம் காண முடியாது. சூரியனுடைய ஒளியை நாம் இப்பொழுது நம்முடைய கண்ணினாலே நேரடியாக பார்க்க முடியாது. ஏன் என்பதாக சொன்னால், அந்த வைப்ரேஷன் என்பதை டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் என்பதாக சொல்வார்கள். இப்படி குறுக்கும் நெடுக்கும் குறுக்கும் நெடுக்கும் குறுக்கும் நெடுக்குமாக அந்த அலைவரிசை அந்த ஒளியினுடைய அடர்த்தி டென்சிட்டி என்று சொல்லக்கூடிய நிலையிலே, இன்டென்சிட்டி என்று சொல்லக்கூடிய நிலையிலே, சூரியனுடைய ஒளியை நாம் நேராக இந்த கண்ணானது வாங்க முடியாது. நம்முடைய கண்கள் அப்படிப்பட்டது. ஆனால் நம்முடைய கண்களிலே சூரியனுடைய ஒளியை பார்க்க வேண்டும் என்பதாக சொன்னால் அதற்கு ஒரு கிளாஸ் போடும், அதற்கு சன் கிளாஸ் என்பதாக பெயர். இந்த சன் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சன் கிளாஸை போட்ட உடனேயே என்ன ஆகுன்றது, நாம பார்க்கின்ற பொழுது சூரியனை அதுக்கப்புறம் அது போட்டதுக்கு அப்புறம் பார்க்கலாம். நீங்க கல்யாணியை கட்டிட்டு நேரடியாக பார்க்க முடியாது. ஆனால் அந்த கிளாஸை போட்டுட்ட உடனேயே அந்த சூரியனை நாம் நேரடியாக பார்க்க முடிகின்றது. ஏன் என்பதாக சொன்னால், முன்னே வந்த அந்த ஒளியானது அது அதனுடைய வைப்ரேஷன் டிரான்ஸ்வர் கொடுக்கும் நெடுக்குமாக வருகின்ற வைப்ரேஷன். இந்த சன் கிளாஸ் நீங்க போட்ட உடனே என்ன ஆகுது, அந்த வைப்ரேஷனை அது போலரைடு என்று சொல்லக்கூடிய நிலையிலே அதை விரிவுபடுத்துகின்றது. அதற்கு பேர் போலராய்டு என்று சொல்லக்கூடிய மெட்டீரியல், அதுதான் அதுல யூஸ் பண்றோம். இந்த போலராய்டு மெட்டீரியலோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் ரெஸ்ட்ரிக்ஸ் தி டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் என்பதாக சொல்வார்கள். நேராக குவிந்து வருகின்ற அந்த ஒளி அலை வந்து தாக்கியதுன்னு சொன்னா கண்ணு போயிடும். அப்படி நேராக வருகின்ற அந்த ஒளி அலையை இது பிரிச்சு விடும், அப்படியே டைல்யூட் பண்ற மாதிரின்னு வச்சுக்கங்களேன். அப்படி டைல்யூட் பண்ண உடனேயே அந்த ஒளி அலைகள் போலரைஸ்டு என்பதாக சொல்லுவார்கள். அப்படி ஆனவனுக்கு அப்புறம் தான் அதை பார்க்க முடியும். ஆனால் அது இயற்கையிலேயே வண்டுகளுக்கு வண்டுகளுடைய கண்கள் அதை சூரியனுடைய ஒளியை நேரடியாக பார்க்கும் அந்த தன்மையை அந்த வண்டுகளுக்கு இறைவன் படைத்திருக்கு. அது என்ன கண்ணாடியா போட்டு பார்க்கு வண்டுக்கு, நமக்கு பார்க்கணும்னு சொன்னா போலரைடு கிளாஸ் சன் கிளாஸ் போட்டுட்டு தான் பார்க்க முடியும். ஆனால் வண்டுகளுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வண்டுக்கு உணவே ஃபர்ஸ்ட் பெட் காஃபியே அதுக்கு வந்து தாமரையில இருக்கக்கூடிய அந்த மதுதான், அதுதான் அருந்தணும். அது வேற என்ன அதுக்கு வந்து சாப்பாடு. ஆக அது எப்படி காத்துட்டு இருக்கும்னு சொன்னா, எப்ப இந்த சூரியனுடைய ஒளி தோன்றும் 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 என்பதாக காத்து கொண்டிருந்து அது தோன்றுகின்ற பொழுது அந்த கண்ணிலே பட்ட உடனேயே இதோ வந்துவிட்டது சூரியனுடைய ஒளி, தாமரை அங்கே மலர இருக்கின்றது என்கின்ற கால எல்லையை அது நிர்ணயித்துக் கொண்டு அந்த மலருக்கு போய்விடும். இது அந்த வண்டியினுடைய மிகப்பெரிய ஒரு தன்மைங்க. இதை மிக அற்புதமாக அறிவியல் வல்லுநர்கள் இந்த வண்டினுடைய அந்த சிறப்பினை அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இந்த சூரியனுடைய ஒளியை நேரடியாக வாங்கி அது பார்க்கக்கூடிய தன்மையை அந்த வண்டுகள் உடையது எப்படி என்பதாக சொன்னால், இங்கே திரள் நிறை அறுபதம் என்பது அடியார்கள் கூட்டம். மணிவாசக பெருமான் அமைக்கின்ற உதாரணம்னு சொன்னா அதுக்கு எத்தனை 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 முறை அதை படித்து படித்து உணரணும். சும்மா சாதாரணமா சொல்லிட்டு போக மாட்டார் மணிவாசக பெருமான். அப்படி அந்த உதாரணம் பார்க்கின்ற பொழுது எவ்வளவு அருமையாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. அந்த சூரியன் எழுதல் பெருமானுடைய சிவசூரியன் எழுதல், தாமரை மலருதல் பெருமானுடைய அங்கண்ணாம் அந்த கண் மலருதல், வண்டுகள் போய் அதிலே நிற்கக்கூடிய தேனை உண்ணுதல் என்பது வண்டுகளாகிய திரள் நிறை அற்புதமாகிய வண்டுகளாகிய அடியார்கள் கூட்டம்னு சொன்ன மணிவாசக பெருமான், சிவ சூரியனாக விளங்கக்கூடிய சிவசூரியனிடத்திலே இருந்து அருளை நேரடியாக பெறும் தகுதி உடையவர்கள் இந்த அடியார்களுக்கு பெருமான் இந்த உதாரணத்தின் மூலமாக அமைத்து கொடுத்திருக்கிறார் என்பது இந்த பாடலினுடைய நுணுக்கமான செய்தி. இது நீங்க எந்த உரையிலேயும் பார்க்க முடியாது. ஆனா நான் அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்லுது ஏன் என்பதாக சொன்னால், இந்த ஒரு முறை மணிவாசக பெருமானுடைய இந்த நுணுக்கம் ஒரு இறைவனுடைய திருவருளை நேரடியாக நின்று பெறுகின்ற அந்த அனுபவம் இல்லாத நாம் எப்படி சூரியனுடைய ஒளியை இந்த கண்ணை வைத்துக் கொண்டு நேரடியாக பார்த்தால் கண் போய்விடுமோ, அதை போல இந்த இறைவனுடைய திருவருளாகிய பேரின்ப வெள்ளத்தை நேரடியாக வாங்குகின்ற பக்குவம் இல்லாதவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆகவே அந்த பக்குவத்தை அடைந்தவர்களாகிய அடியார்களிடத்திலே இருந்து அதை பெற வேண்டும் என்பதை காட்டும் முறைதான் சைவ நெறி. இதைத்தான் திருத்தொண்ட தொகையிலே நம்முடைய அற்புதமாக சுந்தர பெருமான் அடியார்க்கும் அடியேன், அடியார்க்கும் அடியேன், அடியார்க்கும் அடியேன் என்பதாக சொல்லுவதன் ஒரு கருத்து, சூரியனுடைய ஒளியிலே நாம் நடந்து செல்லலாம், ஆனால் சூரியன் ஒளியை வாங்கி அதை கொடுக்கின்ற வெப்பத்தை தருகின்ற மணல் மீது நம்மால் ஒரு நிமிடம் கூட நிற்க முடியாது. சூரியன் என்பது திருவருள், மண்ணிலே இருக்கக்கூடிய வெப்பம் என்பது அடியார்களுடைய திருவருள். இரண்டும் அது நேரடியாக நின்று கூட தாங்கிக் கொள்ளலாம், ஆனால் அடியார்கள் என்பது சூரியனுடைய வெப்பத்தை வாங்கி தரும். அப்படி அடியார்களுடைய அந்த சிறப்பு தான் மிகுந்த சிறப்பு. அப்படி அடியார்களுடைய சிறப்பை சொல்ல வந்ததுதான் பெரிய புராணம். அப்படி நேரடியாக அந்த வெப்பத்தை வாங்கி சொடுக்கின்ற அந்த மணலை போன்ற அந்த நிலையிலே அந்த வெப்பம் அருள் நிலையை வாங்கி நமக்கு கொடுக்கும் நிலை அடியார்கள். அப்படி திருவாசகம் என்ற திருவாசகத்தை மணிவாசக பெருமான் என்று சொல்லக்கூடிய அருபதம், மணிவாசக பெருமான் என்று சொல்லக்கூடிய திரள் நிறை அருபதம், இது மணிவாசக பெருமான் என்று சொல்லக்கூடிய கோத்தும்பி, மணிவாசக பெருமான் என்று சொல்லக்கூடிய கோத்தும்பி திருப்பெரும் துறையிலே சிவசூரியன் எழுந்தது. ஒரு காலத்திலே சிவசூரியனாக இருக்கக்கூடிய அந்த சிவசூரியன் திருப்பெரும் துறையிலே தட்சிணாமூர்த்தியாகிய கோலத்திலே அந்த பரம் ஜோதியாக அது எழுந்து அங்கே சிவசூரியனாக இருந்து கொண்டிருந்தது, காட்சி அளித்தது. அப்படி அந்த சிவசூரியனிடத்திலே திரு கோத்தும்பியாக விளங்கக்கூடிய மணிவாசக பெருமான் என்று சொல்லக்கூடிய கோத்தும்பி அந்த சிவசூரியனுடைய அற்புதமான அந்த திருவருளை தன்னுடைய கண்களிலே வாங்கி திருவாசகம் என்று சொல்லக்கூடிய ஞானமாகிய தேனை நமக்காக பொழிந்து கொடுத்தது என்பதை இந்த பதிகத்தின் மூலமாக, இந்த பாடலின் மூலமாக நாம் உயித்து உயித்து உணர வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான நிலைதான் திருக்கோத்தும்பி என்று சொல்லக்கூடிய திருக்கோத்தும்பியினுடைய அற்புத நிலை. திருக்கோத்தும்பியிலே இருக்கக்கூடிய பாடல்கள் அத்துணையும் இந்த பாடலோடு இணைந்த பாடல் தான். அதுல ஏதாவது ஒரு பாடல் ரெண்டு பாடல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னா இது சரியில்லை. நீங்க என்ன பண்ணணும், வீட்டுக்கு போய் இந்த பாடலை திரள்நிறை அறுபதமாக நிற்கக்கூடிய அந்த அடியார்களாக நிற்கக்கூடிய நிலை, திருக்கோத்தும்பியாக நிற்கும் நிலையாக நம்முடைய மணிவாசக பெருமானுடைய திருவடியை தொழுது நாம் வணங்க வேண்டும் என்பதாக அமைத்துக் கொண்டு நீங்கள் வீட்டிற்கு போய் இந்த திருப்பாடலோடு திருக்கோத்தும்பி பத்து அந்த பத்தாவது பதிகமாக விளங்கக்கூடிய அந்த பத்தாவது பதிகத்தினுடைய பாடல்கள் அனைத்தையும் நீங்கள் பாட வேண்டும். இதுல ஒரு பாடல் மட்டும் நம்ம திருக்கோத்தும்பி நம்ம யாருக்கு ரொம்ப ஃபேவரட், சுகுமாரன் ஐயாவா, நீங்களே செலக்ட் பண்ணுங்க. வைத்த நிதியா பாடுங்க.
Oh,
திருக்கோத்தும்பி என்ற அந்த திருக்கோத்தும்பி நாம் மிக அழமாக இந்த திருப்பாடலோடு வைத்து சிந்திக்க வேண்டும். அருணன் இந்திரத்திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர்த்திரு முகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கனிமலர் மலர மற்று அண்ணல் அங்கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன என்பதாக சொல்லி இவை ஓர் இவற்றை ஓர் என்பதாக சொல்லி ஆராய்ந்து இவற்றை ஓரேலோர் எம்பாவாய் அப்படி ஓர்தல் என்பதாக இவற்றை எல்லாம் நாம் மீண்டும் மீண்டும் அதை ஓர்ந்து ஓர்ந்து உணர வேண்டும். ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் அப்புறம் ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் திருக்குறள் ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் மற்றது பேர்த்துள்ள வேண்டாம் பிறப்பா இந்த நிலையிலே நம் ஓர்ந்து ஆராய்ந்து இந்த திருப்பாடலை மீண்டும் 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 படித்து உணர வேண்டும். ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுகிற பாடல் இல்லை இதெல்லாம். இந்த பாடலுக்கு ஏதோ திருக்கோத்தும்பி ஐயா ஒரு பாடல் பாடணும் நானா பாடணும்
என்பதாக மூன்று நிலைகளிலேயும் திருப்பெருந்துறை உரை பெருமானை அதிலே வந்து சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
அப்படி அருள் நிதி தர வரும் பெருமானாக நிற்கும் நிலையை 29வது பதிகம் அருட்பத்திலே அருள்நிதியை தந்த செய்தியை சொல்லுவார். ஆனந்த மலையாக நிற்கின்ற அந்த நிலையை ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி என்பதாக சிவபுராணத்திலே பெருமானை மலை என்பதாக சொல்லுவார். அது அது மலையாக இருக்கக்கூடிய அந்த மலையை அந்த இடத்திலே நாம் ஆராத இன்பம் அருளும் மலை என்பதாக அமைத்து, இந்த ஆராத இன்பம் அருளும் மலை என்பதை வள்ளல் பெருமான் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலை என்பதாக அங்கே திரு அருட்பாவிலே மலையாக உபயோகித்து சொல்லுவார். இப்படி மலை 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 என்பதாக நிற்கின்ற அந்த மலையை ஆனந்த மாலை என்று சொல்லக்கூடிய அந்த ஆனந்த மாலை 50வது பதிகத்திலே அந்த பெருமானுடைய ஆனந்த மலையாக விளங்கக்கூடிய பெருமானுக்கு மாலை சாற்றி அற்புதமாக அமைத்துக் கொடுத்தார் மணிவாசகர் பெருமான். 3வதாக அலைகடல் என்பதாக சொல்லக்கூடிய அலைகடல் என்பதை அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே என்பதாக சொல்லுகின்ற பொழுது, இந்த அலை கடலும் அலையையும் நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு செய்தி நமக்கு தோன்ற வேண்டும். என்னன்னு சொன்னா, கடலையும் அலையையும் நம்ம எதற்கு உதாரணமாக சொல்லுவோம் அப்படின்னா, எதற்கு சொல்லுவோம் கடல் அலை எதற்கு உதாரணமா சொல்லுவோம்? ஓயாம அடிச்சுட்டு பெஸ்ட் ஆன்சர், ஓயாம அடிச்சுட்டு இருக்கிறது கடல் அலை. அப்படி இறைவன் நமக்காக ஓய்வு இல்லாமல் நமக்காக அவன் செய்து கொண்டிருக்கின்ற அந்த பரங்கருணையை எண்ணும் நிலைதான் அலைகடல். இதை திருச்சதகத்திலே பெருமானுடைய திருவடி எப்படி நமக்கு ஓய்வு இல்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கின்றது, நாம ஓய்வு எடுத்துடுறோம், நாம கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கிறோம், ஒரு வேலையை தொடர்ந்து செய்ய முடியுதா நம்மளால, கொஞ்சம் நடுவில் ரெஸ்ட் கேட்கிறோம், காலையில இருந்து 8 மணி நேரம் ஒர்க்குன்னு சொன்னா நடுவில் ஒரு 1.5 மணி நேரம் லஞ்ச் டைம்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறோம், 11:30 மணிக்கு இன்டர்வல். அப்படி நம்முடைய ஓய்வு நாம் எடுத்துக்கொண்டு ஆக வேண்டும். ஆனா இறைவன் ஓய்வு எடுக்க முடியுமா? முடியாது. அப்படி இறைவன் நமக்காக ஓய்வு இல்லாமல் அவன் திருநடனம் புரிந்து கொண்டிருக்கின்ற அந்த செய்தியை திருச்சதகத்திலே 39வது பாடலிலே 5வது பதிகம் திருச்சதகம் தானே அலை தானே வருது, அது மாதிரி பெருமானும் தானே வருவார். அப்படி இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய அந்த திருவடியை ரொம்ப அற்புதமாக ஓய்வு இல்லாதன என்பதாக சொல்லி அலைகடல் என்ற நிலையிலே திருச்சதகத்திலே 39வது பாடலை நாம் பாடுகின்ற நிலை. ஆக நம்முடைய இந்த 3 நிலை, அருள் நிதி, ஆனந்த மலை, அப்புறம் அலைகடல், அப்படி 3 நிலைகளிலே இந்த உயிர்களுக்கு அலைகடல் அதனுடைய நின்று கைலை புகுநெறி இதுகான் என்பதாக காட்டிய அந்த நிலை. அப்படி பெருமானுடைய அந்த திருவடியானது நமக்கு இப்படி ஆனந்த மலையாகவும் அலைகடலாகவும் அருள் நிலை தர வருகின்ற நிதியாகவும் விளங்குகின்றது என்பதை மிக அற்புதமாக மணிவாசக பெருமான் இந்த திருப்பாடலிலே அமைக்கின்றார் என்பதாக சொல்லி, ஓய்வு இல்லாதன ஓமனில் இறந்தன என்ற பதிகம் ஆக இந்த திருப்பாடல் கோயில் திருப்பதிகம் ஏழாவது திருப்பாடல் 22:7, அதன் பிறகு திரு கோத்தும்பி என்று சொல்லக்கூடிய திருக்கோத்தும்பி பதிகம் 10, அதன் பிறகு அருப்பத்து என்று சொல்லக்கூடிய 20 அருப்பத்து என்று சொல்லக்கூடிய 29வது திருப்பதிகத்தினுடைய 10 திருப்பாடல்கள், ஆனந்த மாலை 50:10, திருச்சதகம் 39, இத்தனையும் இந்த திருப்பாடலோடு நாம் சேர்த்து வைத்து பெருமாளுடைய திருவடியை வீட்டிற்கு சென்று மலரிட்டு வணங்கி அவனுடைய திருவடியை வாழ்த்த வேண்டும் என்பதாக அமைத்துக் கொண்டு 2வது திருப்பாடலை மீண்டும் நாம் பாடி இந்த வகுப்பினை நிறைவு செய்வோம்.